இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு இடறி விழுகிறதல் என்கிற காரியத்தை நாம் சிந்திப்போம். கடந்த வாரம் இதன் தொடர்பாக பல காரியங்களை சிந்தித்து வந்தோம். அதன் வரிசையில் இன்றைக்கு அழைக்கப்பட்டவர்கள் எப்படி இடறி விழுகிறார்கள் என்கிற காரியத்தை நாம் சிந்திப்போம். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் யாருக்காவது தெரியுமா? நித்திய ஜீவனுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் இன்னைக்கு அழைக்கப்பட்டவங்கெல்லாம் எதுக்கு வேண்டி அழைக்கப்பட்டிருக்காங்க நினைச்சுக்கிறாங்க? இல்லை, ஊழியம் என்ன செய்யாதவங்க என்ன நினைப்பாங்க? பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்காக தேவன் அழைச்சிருக்காரு நினைச்சுப்பாங்க. அப்படின்னா நித்திய ஜீவனை அறியாதவர்கள் தேவன் அழைத்திருக்கிறார் என்றால் வீடு கட்டுவதற்காக, படிப்பதற்காக, இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் அழைத்திருக்கிறார் என்று நினைத்து கொள்வார்கள். அப்போ அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய வரிசைக்கு முன்னேற வேண்டும். அப்படி முன்னேறலைனா அவனுடைய அழைப்பு இடறி போய்விட்டது. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், நிறைய பேர் கடல் மனரத்தனையாக ஆண்டவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த வரிசையில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எத்தனை பேர்?
சிலர்
சிலர் 144,000 எல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அதுக்கு அடுத்த ரேங்கு, அதுக்கு அடுத்த ரேங்கு. இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்ந்து இன்னும் கூட கொஞ்சம் உயர்ந்த படி மேலே போகிறது உண்மையில் வருது. நான் வேதத்தில் வாசிக்கிறோம், முதல் வருஷம் தானாய் விளைந்ததை சாப்பிடுவீர்கள், ரெண்டாம் வருஷம் தப்பி பயிரானதை சாப்பிடுவீர்கள், மூன்றாம் வருஷம் விதைத்து அறுத்து புசிப்பீர்கள். அழைக்கப்பட்டவர்கள் எல்லாம் தானாக விளைஞ்சதை சாப்பிடுவாங்க. அப்படின்னா என்னென்ன காதுக்கு கேட்குறோமோ, படிக்கும்போது என்னென்ன புரியுதோ, என்னென்ன மனசுக்கு நல்ல ஈஸியாக புரியுதோ அதை ஆவிக்குரிய ஆகாரமாக எடுத்து சாப்பிட்டு அப்படியே ஒரு மெகாவோட்டமாக போயிட்டு இருப்பாங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா தப்பி பயிரானதை புசிப்பார்கள். அப்படின்னா அடுத்தவங்களுக்கு தெரியாத காரியம் என்ன, வேதத்திலே மறைந்திருக்கிற காரியம் என்ன அப்படின்னு கொஞ்சம் தேடி ஆலோசனை பண்ணி அவங்கள மாதிரி நாம் பேசக்கூடாது, அவங்கள மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கக்கூடாது, கொஞ்சம் உயர்ந்தபடி நம்மளுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் மேலான காரியங்களை சிந்தித்து தியானித்து அதில் ஆவிக்குரிய வாழ்க்கை செய்வார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உண்மையில் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து இருதயத்தில் போட்டு வளர வைத்து அதுக்கு உரம் போட்டு வேலி அடைச்சி பாதுகாத்து அப்பப்போ களையெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும், அந்த களையெல்லாம் பிடுங்கி எரிஞ்சு நல்ல பயிராக வளர்ந்து கனி கொடுக்கறது. அந்த கனியை புசிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க? கனியை புசித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க பாப்போம். அங்கே தான் தப்பு நடக்குது, அது இப்படி கொட்டையை தூக்கி போடுவாங்க, அது உலக பிரகாரமாக செய்யறது. மற்றவர்களுக்கு அந்த கனியை புசிக்க கொடுப்பார்கள். விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அவர்கள் கொடுப்பார்கள். தேவனுடைய வார்த்தை விளைஞ்சதுன்னா 30, 60, 100 விளையும். அப்போ முதல் தரமான விதையை எடுத்து எதுக்கு வைப்பாங்கன்னா அடுத்தது விதைக்கிறது, சாப்பிட்றதுக்கு ஜனங்களுக்கு கொடுக்கறது வேற கொடுப்பாங்க. விதையே கொடுத்தாச்சுன்னு என்ன ஆகும், அவ்வளோதான், அடுத்தது வந்து பிரசங்கம் பண்ணுறதுக்கு வார்த்தை இருக்காது. அப்படியாக தேவனுடைய வார்த்தையை இருதயத்திலே போட்டு விதைக்க வைக்கிறவர்கள் நல்ல விதை தானியத்தை பொறுக்கி ரகசியமாக வச்சுப்பாங்க, மற்றதை ஜனங்களுக்கு கொடுப்பாங்க. சரி, இப்போ நம்ம காரியத்துக்கு வருவோம். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அந்த சிலருடைய வரிசையில் மாறலைனா எல்லாம் இடறி விழுந்தாச்சு. ரோமர் 11:11 வரை வாசிப்போம். ரோமர் 11:1 வாசிப்போம்.
இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன், தள்ளிவிடவில்லையே. நானும் ஆபிரகாம் சந்ததியிலும் பெனியமீன் கோத்திரத்திலும் பிறந்த இஸ்ரவேலர். தேவன் தாம் முன் தெரிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை. எலியாவை குறித்து சொல்லி இடத்தில் வேதம் சொல்கிறதே அறியிருக்கலாம். அவன் தேவனை நோக்கி, கர்த்தாவே உடைய தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொலை செய்து உடைய பலிபீடங்களை இடித்து போட்டார்கள். நான் ஒருவர் மாத்திரம் மீதியா இருக்கேன், என் பிராணனை வாங்க தேடுகிறார்களே என்று இஸ்ரவேல் சொல்லமாய் விண்ணப்பம் பண்ணின போது அவருக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன? பாகாலுக்கு முன்பாக விளங்கால் படிடாத 7000 பேரை எனக்காக மீதியாக வைத்தேன் என்பதே.
போதும் போதும், இங்க நாம வாசிக்கிறோம், தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஜனத்தை தேவன் தள்ளிவிட்டாரா? இல்ல. அப்ப அழைக்கப்பட்டவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் தள்ளிவிடல, அந்த அழைக்கப்பட்டவர்களுக்குள்ள தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார் இருக்காங்கன்னு ஆண்டவர் பார்க்கிறார். அதுல முதலாவது யாராவது ஒரு ஆள் கிடைச்சா போதும் ஆண்டவருக்கு, அழைக்கப்பட்டவர்களுக்குள்ள ஏதாவது ஒரு ஆள் கிடைச்சா போதும், அவன் வந்து என்ன பண்ணுவான், ஜெபம் பண்ணுவான். ஆண்டவரே எல்லாரும் உங்களுடைய சமூகத்தை விட்டு போய்விட்டாங்க, நான் ஒருவன் மாத்திரம் மீதியாக இருக்கிறேன். எல்லாம் புளிச்சமாவுடைய உபதேசத்துக்கும் சபையினுடைய உபதேசத்துக்கும் வெளிநாட்டு உபதேசத்துக்கும் இப்படியாக இருந்து தேவனுடைய காரியத்தை புரட்டி 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 எப்படியோ மசாலாவாக மாற்றிட்டாங்க, நான் ஒருவன் மாத்திரம் மீதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை வச்சுருக்காங்க. இந்த பாகால்னா யாரு? பாகால்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தையை விட்டு வழி விலகிறவர்கள் எல்லாருமே, பின்மாற்றத்தில் போகிற எல்லாருமே இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை நாடி தேடி தான் விடுவாங்க. பாகாலுடைய பந்தியில் சாப்பிட்ற தீர்க்கதரிசியில் எலியா வெட்டினான். அப்படின்னா சாப்பாட்டுக்காக தான் ஓடுற ஜனங்கள், அது எலியா அவங்கள வந்து கொல்லும்போது என்ன பண்ணாருன்னா, அந்த 450 பேர்த்த வெட்டும்போது எலியா என்ன பண்ணார், எல்லாத்துக்கும் வஸ்திரத்தில் ஒரு அடையாளம் போட்டார், நீங்கள்லாம் இந்த கலர் துணி போட்டுக்க, அவனுங்கெல்லாம் அந்த கலர் போட்டுருக்கட்டும். அப்புறம் ஒருத்தரையும் தப்ப விடாமல் 450 பேர்த்த வெட்டினேன். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கலரை பார்த்தே கண்டுபிடிச்சிக்கலாம் யார் பாகாலை பின்பற்றுகிறவர்கள், பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படுகிறவர்கள் யார், சாப்பாட்டுக்குன்னு அலையிற கூட்டத்தை பார்த்தா தெரியும் பாகாலோட பந்தியில் சாப்பிட்றவங்க. அங்கே பூமிக்குரிய ஆசீர்வாதம் கிடைக்கும், அங்கே கூட்டத்துக்கு போனால் அங்கே காசு கிடைக்கும், இங்கே போனால் இப்படி கிடைக்கும் அப்படி கிடைக்கும்னு சொல்லி போய் அவனுக்கிட்ட முழங்கால் படி போடுறது, ஐயா எனக்கு வேண்டி ஜெபம் பண்ணுங்க. அந்த மாதிரி பரிசேயர் சதுசேயர் வேதபாரகர் இந்த மாதிரி கூட்டத்து கூட இல்லாமல் நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், ஆவியில் உண்மையில்லாமலாம் இருக்கும். அப்படி யாராவது விண்ணப்பம் பண்ணும்போது அங்கே பார், நீ பார், உனக்கு பார்க்கும்போது தெரியும் இந்த மாதிரி பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படிக்கிடாத எத்தனையோ பேர் நீ பார்க்கலாம், அவங்களெல்லாம் கூட்டி சேர். அப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கிறிஸ்தவ மதத்தில் அல்லது ஊழியக்காரங்களை குற்றம் சொல்லி நடக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. என்ன காரணம்? குற்றம் சொல்லுவதற்காக அவர்கள் சொல்லுவதில்லை, தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்துகிற காரியத்துக்கு வேண்டி பக்தி வைராக்கியம் கொண்டு அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை புரட்டுகிறார்கள், தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கிறார்கள், தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறார்கள் அப்படிங்கிற வந்து வருத்தம் வந்து உண்மையாய் தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கிறவங்களுக்கு சிந்திக்கிறவங்களுக்கும் அது தெரியும். அப்போ அந்த மாதிரி ஆட்களை தான் அழைக்கப்பட்டவருடைய வரிசையிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய வரிசைக்கு தேவன் மாற்றி எடுக்கிறார். அதுக்கடுத்து வாசிப்போம்,
என்ன இஸ்ரவேல் தேடுகிறதே அடையாமல் இருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் அதை அடைந்திருக்கிறார்கள், மற்றவர்கள் இதே நேரம் வரைக்கும் கடினப்பட்டிருக்கிறார்கள்.
அப்போ கிருபையினாலே தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி 7000 பேரை தேவன் மீதியாக வைத்திருக்கிறார். அப்படி போல இன்றைக்கும் பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத ஆட்கள் யார் அப்படின்னா, சாப்பாட்டுக்குன்னு சொல்லி அலையாத கூட்டம் யாருங்கிறத பார்த்து அந்த மாதிரி ஆட்களை தெரிந்து கொண்டு தேவனுடைய வார்த்தையை அவர்களுக்கு தேவன் கொடுக்கிறார். 8வது வசனத்தை வாசிப்போம்,
தேவன் அவனுக்கு கொடுத்தார் என்று எழுதிருக்க எப்படி ஆயிற்று. அன்னி உடைய பந்தி அவளுக்கு சுருக்கம் கண்ணி இடதுக்கான கல் கல்லும் பதிலுக்கு பதில் அளித்தலுமாய் ஆக கடவுது. பதிலுக்கு பதில் அளித்தலுமாய் ஆக கடவுது.
அதுக்கு அடுத்தது
காணாத படிக்க அவருடைய கண்கள் அசகாரப்பட கடவுது. அவருடைய முதுகை எப்போதும் புண்ணிய பண்ணும் என்று தாவீது சொல்லி இருக்கிறார். இப்படி இருக்க விழுந்து போகும் படிக்கா இடையினாக என்று கேட்கிறேன். அப்படி அல்லவே அவளுக்குள்ளே வைராக்கியமா வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவருடைய தவறுகளாலே பொருளாதாரத்திற்கு ரட்சிப்பு கிடைத்தது.
போதும். அப்ப இன்றைக்கு இந்த அழைக்கப்பட்டவர்கள் என்ன பண்றாங்கன்னா, கணநித்திரையின் ஆவி, கணநித்திரையின் ஆவி நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குவாங்க. அப்புறம் காணாதிருக்கிற கண்கள், அப்படின்னா தேவனுடைய தரிசனத்தை பார்க்கவே முடியாது. அது நல்லா கண் பார்வை தெரிஞ்சிட்டு இருந்துட்டு மங்கி போனவன். இது அப்படி இல்லை, காணாதிருக்கிற கண்கள் அப்படின்னா, ஆமா, அதனுடைய பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய தரிசனங்களை பார்க்கவே முடியாது. இந்த பாஸ்டர் அப்படி பேசினாரு, அந்த புக்கில் அப்படி எழுதியிருக்குது, இங்கே இப்படி நடக்குது, அந்த காதில் கேட்கறத மட்டும்தான் பேசிகிட்டு இருப்பானா ஒழிய கண்ணு தேவனுடைய வார்த்தையை வாசிக்காது. காது பார்த்தீங்கன்னா பாம்பு காது நல்லா இருக்கும். இப்படி சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க, அப்படி நடக்கு, இப்படி நடக்கு, நல்லா கேட்டுக்கிட்டு இருப்பான். கண்ணு என்னாச்சு, தூங்கிட்டே இருக்கிறனால தேவனுடைய தரிசனங்களை பார்க்க முடியாம கண்ணு மந்தமா போச்சு. அதுக்கப்புறம் கேளாதிருக்கிற காதுகள், அப்படின்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டான். தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுது, இதுக்கு நாம கீழ்ப்படியணும் அப்படிங்கிறத தன்னுடைய மனதில் ஏற்றுக்கொள்ள மாட்டான். மற்ற உலக காரியம் பார்த்தீங்கன்னா அவருடைய நாவு பூமி எங்கும் உலாவுகிறது, எல்லா காரியத்தையும் பேசும். இங்கே ஊழியம் அப்படி நடக்குது, பாம்பேயில் எப்படி நடக்குது, டெல்லியில் எப்படி நடக்குது, குஸ்ட்ராயம் ஊழியம் எப்படி நடக்குது, எல்லாம் மாற்றி 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 ஊரே சுற்றி டீ கடை பெஞ்சில் பேசுகிற எல்லா காரியத்தையும் பேசிக்கிட்டு இருப்பாங்களோ ஒழிய தேவனுடைய வார்த்தை வாயில் வராது. தரிசனமும் இல்லை, தேவனுடைய வார்த்தையில் தன்னுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிற பழக்கம் இல்லை. அதுக்கப்புறம் இல்லை, தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி ஆயிட்டார். அப்படின்னா அழைக்கப்பட்டவர்கள், நித்திய ஜீவனுக்காக அழைக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதை விட்டு போட்டு பெரிய சபை கட்டுறதுக்கு தான், வேலை வாங்கிறதுக்கு தான், வீடு கட்டுறதுக்கு தான், கல்யாணம் பண்ணுறதுக்கு தான், வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு தான் ஆண்டவர் அழைச்சாரு அழைச்சாருன்னு சொல்லி உக்காண்டிருந்தா நீ பூமிக்குரிய ஆசீர்வாதத்திய நம்பி நீ வீணா போன்னு சொல்லி விட்டுருவார். ஆனால் இதுலேருந்து தாண்டி வர்றவங்க தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். வாசிப்போம். இப்போ
அன்றியும் அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு சுருக்கும் கண்ணியும் இடதற்கான கல்லும் பதிலுக்கு பதிலளித்தலுமாக கடவுள்.
போதும். இதுக்கு அர்த்தம் யாரு சொல்றது பாப்போம். இங்க எடறி விழுகிறது வந்து எப்படி தப்பிச்சு எப்படி வந்திருக்காங்க, நம்ம அழைக்கப்பட்டவங்களா அல்லது தெரிந்து கொள்ளப்பட்டவங்களான்னு கண்டுபிடிக்கலாம். யார் சொல்றது இதுக்கு பதில்?
அன்றியும் அவர்களுடைய பந்தி, அதாவது பாதாளை பின்பற்றி போகிறவனுடைய பந்தி,
அப்படியா?
யார் சொல்றாங்கன்னு பாப்போம். அன்றியும் அவர்களுடைய பந்தி, சரி நானே சொல்லிடுறேன். அன்றியும் அவர்களுடைய பந்தினா ரா போச்சனம், இது நம்ம மைண்டுக்கு யாருக்குமே வரல இல்லையா. பந்தி இழுத்தின்படி ரா போச்சனம் கொடுக்கறதுக்கு ஒரு சட்டம், அதுலயே பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்குது. இந்த சபையில் அப்படி, அந்த சபையில் இப்படி, 6 மாதத்துக்கு கொடுக்க மாட்டா, அப்படி ஆகு இப்படி ஆகுன்னு சொல்லி எழுத்தின்படி ராபாஜனம் கொடுக்கறதுலயே ஏகப்பட்ட பித்தலாட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது ஆவிக்குரிய நிலைமையில ராபோஜனம்னா எப்படி இருக்கும் பாருங்க. அப்படின்னா தேவனுடைய வார்த்தைய விட்டு ஜனங்களை கொடுக்கறதுன்னு சொன்னா, தேவனுடைய வார்த்தைய சிந்திச்சு தியானிச்சு வியாக்கியானம் பண்ணி இதை நீங்க வாங்கி புசியுங்கள் இது கர்த்தருடைய சரீரம் அப்படின்னு ஊழியக்காரன் என்ன பண்ணுறான், பிட்டு கொடுக்குறான். அந்த தேவனுடைய வார்த்தையை வியாக்கியானம் பண்ணுறதில் சரியாக வியாக்கியானம் பண்ணாதான் அது தேவனுடைய அப்பமாக இருக்கும். இல்லாட்டினா அவன் இனத்தை கொடுக்குறான், புளிச்ச அப்பத்தை கொடுக்குறான், சொந்தமாக செஞ்ச அப்பத்தை கொடுக்குறான். இப்படி எத்தனையோ விதமான அப்பங்களை தேவனுடைய சுத்தமான வார்த்தை இல்லாமல் இவன் சொந்தமாக ஏற்படுத்தி வைத்த, சொந்தமான மற்றவங்கிட்ட கடன் வாங்கின, அல்லது புளிச்ச அப்பம் கெட்டு போன அப்பம் எல்லாத்தையும் வியாக்கியானம் பண்ணி கொடுக்கும்போது என்னாகுது, இவனும் இடறி விழுகிறான், அதை புசிக்கிற ஜனங்களும் இடறி விழுகிறான். பாருங்க இடறல் எப்படி இருக்குதுன்ட்டு வாசிக்கணும், அப்போதான் நம்மளுக்கு புரியும். இல்லாட்டும் நம்மளையே ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. நம்ம பாகாலுக்கு முன்னால் தான் முழங்கால் படி போட்டிருக்கிறதாச்சா, எங்கே பணம் கிடைக்குதோ, எங்கே சாப்பாடு நடக்குதோ அங்கே போய் பாட்டை பாடி ட்ரம் அடித்து உக்காந்து அது போனாலும் உள்ள கதவை சாத்திடுவான், யாரும் வெளியே போகக்கூடாது. சாயங்காலம் 5 மணிக்கு தான் வெளியே போகணுன்னு கதவை எழுத்து கேட்டு பூட்டிடுவான். அப்போது நம்ம தேவனுடைய வார்த்தையை கொஞ்சமாக சிந்திக்கணும். சாப்பாட்டுக்கு ஓடுனா டெய்லி அவன் சாப்பாடு போட்டுருவானா? இன்னைக்கு ஊழியக்காரனுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பிச்சைக்காரனாக மாற்றி வச்சுருக்கானுங்க, கொஞ்சம் டீசெண்டான பிச்சைக்காரனுங்க. அவங்கள வந்து இன்னைக்கு ஊழியக்காரங்களை வந்து சாப்பாட்டுக்கு வர்ற ஊழியக்காரங்களை இன்றைக்கி ஒவ்வொரு சபையில் ஒவ்வொரு மாதிரி வியாக்கியானம் பண்ணுறாங்க. ஒரு சபையில் குப்பைத்தொட்டி மாடுங்கிறாங்க, இப்படி ஒவ்வொரு சபையில் ஒவ்வொரு மாதிரி வந்து மாற்றி மாற்றி சபைகள் வந்து ஊழியத்தை குற்றம் சொல்லி வியாக்கியானத்தை குற்றம் சொல்லி அவனும் இடறி விழுந்து மற்றவர்களையும் இடறி விழுக செய்கிறார்கள். அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு சுருக்கும் கண்ணியாகும். அப்படின்னா சுருக்கும் கண்ணினா அவனே அந்த வலையில் விழுந்து தன்னுடைய எல்லா காரியத்தையும் சுருக்கிக்கிறான், தன்னுடைய ஆயுநாளை குறுக்கிக்கிறான், ஊழியத்தை குறுக்கிக்கிறான், அவிக்குரிய வாழ்க்கையை எல்லாமே சுருக்கி 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 தன்னுடைய முடிவை வந்து ரொம்ப சீக்கிரமாக முடிச்சுக்கிறான். சுருக்கும் கண்ணியாகவும் இடறலுக்கான கல்லும் பதிலுக்கு பதிலளிக்கிற மாதிரி இருக்குது. இடறி விழுந்தாச்சு, இடறி விழுந்ததுக்கு அப்புறம் என்னன்னா இவன் என்ன பண்ணாலும் அதே மாதிரி இவனுக்கு பண்ணப்படும். இவன் எப்படி வியாக்கியானம் பண்ணி இந்த மாதிரி ஜனங்களை வஞ்சிச்சு ஏமாத்தி என்னென்ன பண்ணானோ அதே மாதிரி இவனையும் ஆண்டவர் ஏமாத்தி அதுக்குண்டான நியாயத்திற்கு உடனே வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ தேவனுடைய வார்த்தையை இன்றைக்கி எடுத்து பிரசங்கம் பண்ணுறவங்க அல்லது கேட்குறவங்க எல்லாமே தேவனுடைய உண்மையான வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருந்தால் அது ஆசீர்வாதம், இல்லாட்டினா அது பெரிய சாபமாக மாறி இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி இன்றைக்கி அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் இடறி விழுந்ததுனால புறஜாதிகள் சிப்பு கிடைச்ச மாதிரி இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சிலருக்கு தேவனுடைய ரட்சிப்பு காத்திருக்கிறது. சங்கீதம் 69:19-28 வாசிப்போம். சங்கீதம் 69. இது என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்பா, எத்தனை நாள் ஆச்சு நாம ரட்சிக்கப்பட்டு எவ்வளவு நாள் வசனத்தை கேட்டிருக்கிறான், நம்ம கேட்காத வசனமா, நம்ம பாடாத பாட்டா, சொல்லுங்க பாப்பா என்னன்னு. யாருக்காக பரிதபிக்கிறாரு? தேற்றுவாருக்காக காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். யாரை தேற்றுறதுக்கு ஆண்டவர் காத்திருந்தாரு? ஒருத்தனும் காணிட்டாரு. அங்கே எலியா ஜெபம் பண்ணும்போது ஒருவனையும் காண, நான் ஒருத்தன் தான் உட்காந்துருக்கேங்கிறாரு. இங்கே வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா தேற்றுவாரை தேடின ஒருத்தனையும் காணும். யாரை தேற்றுறாங்க? நம்ம உலக பிரகாரமான காரியத்திற்கு, பணம் சம்பாதிக்கிறதுக்கு, ஒரு வேலையை திறமையாக செய்கிறதுக்கு எவ்வளோ அறிவை நாம் உபயோகம் பண்ணுறோம், அப்படியே மூளையை கசக்கி விழிஞ்சு அது எப்படி அந்த ரகசியம் இருக்குது அப்படிங்கிறத எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி தேடுறோம். அப்போ தேவனுடைய வார்த்தையில் தேவன் நம்மளுக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், எவ்வளவு சமாதானத்தை வச்சிருக்கிறார், சந்தோஷம் வச்சிருக்கிறாங்கிறத தேடணும்னா இந்த வார்த்தைகளை வாசித்து கசைக்கு பிழியணும். அப்போ தான் இதனுடைய பொருள் வரும். இப்போ முதல்ல இருந்து வாசிப்போம், 19 வாசிப்போம். போதும். இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக வருகிற நிந்தையும் வெட்கத்தையும் அவமானத்தையும் அறிந்திருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு வர நிந்தையும் வெட்கத்தை அவமானத்தை தேவன் அறிஞ்சிருக்கிறாருன்னு யார் சொல்றாரு? கிறிஸ்து சொல்றாரு. நிந்தையின் இருதயத்தை பிளந்தது அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக செய்யப்படுகிற காரியத்தை பார்க்கும்போது ரொம்ப வேதனைப்படுறாரு. அப்புறம் நான் மிகவும் வேதனைப்பட்டேன், ஒருவனை தேடின ஒருத்தனாவது இந்த வார்த்தையை சிந்திச்சு தியானிச்சு இதற்காக துக்கப்படுறவங்களா இருக்கேன்னு பார்த்தா ஒருத்தனையும் காணும். எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன். தேவனுடைய வார்த்தையை சிந்தித்து தியானித்து அதற்காக பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு மனுஷனை ஆண்டவர் பார்க்கிறாரு, ஒருத்தனை காணும். பாருங்க இது எப்படி எழுதியிருக்குன்னு பாருங்க. நம்ம ஸ்கூல்ல படிக்கும்போது ஒரு ஆள் அவனை பத்தி அவனே சொல்றது, அப்புறம் ரெண்டாவது ஆள் நம்மளை பத்தி சொல்றது, அப்புறம் நம்மளை பத்தி மூன்றாவது ஆள் பேசுறது. டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச். அப்ப இங்க வந்து என்ன நடைமுறையில் எழுதியிருக்குதுன்னா, அந்த ஆளை பத்தி அவரே சொல்லிக்கிறார். டைரக்ட் ஸ்பீச், அந்த ஆளுடைய நிலைமையை பத்தி அவரே சொல்லிக்கிறார். இப்படி கொஞ்சம் சிந்திச்சாதான் கொஞ்சம் தேவனுடைய வார்த்தைகள் கொஞ்சம் ஈஸியாக விளங்கும். அதுக்கு அடுத்தது, பரிதபிக்கிறவனு ஒன்று காத்திருந்தேன், ஒருவனையும் காணோம். தேற்றுவாருக்காக காத்திருந்தேன், ஒருவனையும் காணோம். அப்படின்னா தேவனுடைய வார்த்தையினுடைய உண்மையான பொருளை அறிஞ்சு உணர்ந்து அதற்காக சரியான வார்த்தைகளை பேசுகிறவர்கள் உண்டோ என்று பார்த்திருக்கிறார். ஒருத்தனையும் காணோம். எப்படி எளியாக ஜெபம் பண்ணானோ அதே மாதிரி ஒருவனையும் காணோம். இங்கே இயேசு கிறிஸ்து அதே தான் சொல்கிறாரு. எலியா சொன்ன அதே வார்த்தையை தான் இயேசு கிறிஸ்துவன் சொல்றாரு, ஒருவனை தேடினேன் ஒருவனையும் காணோம். அப்புறம் போதும் போதும் போதும், என்ன அர்த்தம் அது? யார் சொல்றாங்க பாப்பா? கரெக்ட். தேவனுடைய வார்த்தையில கொஞ்சம் கலந்து சாயத்தை போட்டு சாக்கரினை போட்டு கலரை போட்டு அவங்கவுங்க பாணியில் கொடுத்து அவங்கவுங்களுடைய அடையாளத்தை நிரூபித்தாங்க. அப்போ தேவனுடைய வார்த்தையில் கசப்பு தீமையை கலந்து விதைக்கிறார்கள். எதுக்கு? பணம் சம்பாதிக்கிறதுக்கு, தங்களுடைய ஆதாயத்தை தேடிக்கொள்வதற்கு, தங்களுக்கு பெயரையும் புகழையும் தேடிக்கொள்வதற்காக தேவனுடைய வார்த்தையில் கலப்படம் செய்கிறார்கள். அப்போ தேவனுடைய வார்த்தையை நேராக சொன்னால் அந்த மகிமை தேவனுக்கு நேரடியாக போயிடும், நம்மளுக்கு ஒன்றுமே கிடைக்காது. சமாதானமாக சந்தோஷமான வார்த்தைகளை பேசலைன்னா காணிக்க கிடைக்காது, சர்ச்சு கட்ட முடியாது, நம்மளுக்கு தேவையான காரியத்தை செய்ய முடியாது. அதனால் என்ன பண்ணோம், கொஞ்சம் கலப்படம் பண்ணால் தான் கொஞ்சம் வசூல் கொஞ்சம் நிறையா வரும். அப்படி நினச்சி இன்றைக்கி எல்லாம் கலப்படம் பண்ணி 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 மேல் மரத்தில் உட்காந்துக்கிட்டு அடிமரத்தை வெட்டின கதை. என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், அதுக்கப்புறம் நித்திய ஜீவ தண்ணீரை கேட்டா இன்னைக்கு மட்டும் குடிச்சுக்கா, அதான் நல்லது. இன்னைக்கு நல்லா இருந்துச்சு கூட்டம், அன்னன்னைக்கு அன்னன்னைக்கு சமாதானம் சந்தோஷமா இருந்தா போதும். அப்ப இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை தேடிதான் இன்னைக்கு ஓடுறாங்களே ஒழிய நித்திய ஜீவ தண்ணீரை தேடி ஓடணும். நித்திய ஜீவ தண்ணீரை தேடி ஓடணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு போக வேண்டியது இருக்கும், ஆனால் குடிச்சாச்சுடா என்னைக்கு தாக்கம் எடுக்காது. ஆனால் இன்னைக்கு சபைகளில் கொடுக்குற ஆவிக்குரிய ஆகாரத்தை புடிச்சாச்சுன்னா ஜீரணம் ஆகாது, ஆக எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம்
அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு கண்ணியும் அவர்களுடைய செல்வம் அவர்களுக்கு வலையுமா இருக்க.
ஆ பாருங்க, இங்கேயும் அதே தான் வருது. அவங்களுடைய வசன வியாக்கியானம் அவர்களுக்கு இடர்களாக இருக்க கிடவுது. அதனால என்ன நடந்திருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அதனால என்ன நடந்திருக்குது, இல்லை பந்தி கண்ணியும் அதனால இந்த மாதிரி கலப்படமான பந்தியை வச்சதுனால என்ன ஆதாயம் கிடச்சிருக்குதுன்னா போட்டுக்கிட்டாங்க, அதனால என்ன ஆதாயம் கிடச்சிது. அதுக்கு அடுத்த வார்த்தை வருது, பணம் பணம் சம்பாதிக்கிற வேலைக்கு வேண்டி வேலை பண்ணது இங்கே வருது. பந்தி கலப்படம் பண்ணதுக்கு எதுக்கு வேண்டி, பணம் சம்பாதிக்கிறதுக்கு வேண்டி. எங்கள் ஊழியம் தான் பெருசாக இருக்கணும், எங்கள் சபை தான் இருக்கிற சபையிலே பெருசாக இருக்கணும், அப்படிப்பட்ட பெரிய சபையை நாங்கள் கட்டணும் அப்படின்னு போட்டு பந்தியை வசன வியாக்கியானம் பண்ணி பண்ணி பெரிய நிறைய பணத்தை சம்பாதிச்சு தான் கட்டின வீட்டில் அவனே வந்து எப்படி யூதாஸ் வந்து தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு போய் காசு எரிஞ்சு தலைகீழாக விழுந்து செத்தானோ, அதே மாதிரி இன்னைக்கு பெரிய ஆலயத்தை ஊழியத்தை கட்டி அந்த இடத்துல தேவனை காட்டி கொடுத்த அந்த பணத்தை வச்சு அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அங்கே மரணம் அடைந்திருக்கிறது. அதுக்கடுத்தது, அவர்கள் கண்கள் காணாதபடி அந்தகாரப்பட கிடவுது, அவர்கள் இடுப்புகளை எப்பொழுதும் தள்ளாட பண்ணும். அணைஞ்சிட்டு இருக்குத, எப்படி தள்ளாடுதுன்னா என்ன அர்த்தம், ஆவிக்குரிய தரிசனம் இல்லை, இடுப்புகளை அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்பா. அப்படின்னு இல்லை, எங்கேயும் ஒரு இடத்துல நிற்க மாட்டான், எங்கேயும் இருக்க மாட்டான், கால் தரையில் நிற்காது, ஊரெல்லாம் சுற்றுவான். இங்கே போகணும் மீட்டிங் இருக்குது, அங்கே போகணும் மீட்டிங் இருக்குது, அமெரிக்காவில் இருக்குது, லண்டனில் இருக்குது, ஜப்பானில் இருக்குது, ஆழஞ்சிக்கிட்டே இருப்பான். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு வசனம், ஒரு இடத்துல உட்கார மாட்டான், அலைஞ்சிக்கிட்டே இருப்பான். ஏன்னா இந்த கலப்படமான பந்தி பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டான், தேவனுடைய வார்த்தையை வச்சு கள்ளத்தராசை வச்சு எப்படி ஆதாயத்தை உண்டாக்குறங்கிறத ஒரு புதிய கொள்கையில் கண்டுபிடிச்சிருக்கிறான். அதனால் என்னன்னா, ஒரு இந்த மாதிரி காரியத்தை ஒரு இடத்துல தான் பிரசங்கம் பண்ண, டெய்லி அதே பிரசங்கம் பண்ணால் கேட்பாங்களா ஜனங்க, கேட்க மாட்டாங்க. அதனால தான் அடுத்த ஊருக்கு ஓடுறது, மதுரையில் மீட்டிங்னா அங்கே மதுரையில் கேட்டு ஒரு 6 மாதம் ஆயிருக்கு அங்கே போய் பேசுறது. இப்படி ஒவ்வொரு ஊர் மாறி மாறி போகும்போது என்னாகும், எல்லாம் மறந்துருப்பான் கேட்டதை, அது அன்னைக்கு காதில் கேட்டு இந்த காதில் வாங்கி அந்த காதில் விடுறது தானே. அதனால் என்னாகுது, இந்த மாதிரி வசனம் நல்ல ஆவிக்குரிய வசனம் நல்ல தீர்க்க தரிசனம் வரம் பெற்றவர் அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு வாட் போஸ்ட் அடித்தாச்சுன்னா எல்லாம் வந்துடும், அன்னைக்கு கேட்டாலும் முடிஞ்சு போச்சு. அதே பிரசங்கத்தை அடுத்த நாள் பேசுனா களத்துக்கு அடிப்பான். சோத்திரம், இடுப்புகளை எப்பொழுதும் தள்ளாட பண்ணும். அப்புறம் தேவனுக்கு விரோதமான பாவம் செஞ்சதுனால தேவனுடைய கோபாக்கினி அவர்களை தொடர்ந்து கொண்டே இருக்கும். இப்பவே இதே வந்ததே நியாய தீர்ப்பு தான், ஒரு இடத்துல இல்லாமல் அலைஞ்சு அலைஞ்சு இப்படி நடக்கிறதே ஒரு நியாய தீர்ப்பு. தரிசனமே இருக்காது, இருக்கிற காரியத்தை வச்சு கலப்படம் பண்ணி பண்ணி பேசுறது தான் காரியம். அப்போ இப்படி இருக்கும்போது தேவனுடைய உண்மையான காரியங்களை உணராம தெரியாம இப்படி போகும்போது பேசுனதுவே பேசி 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 அதே ஒரு நியாய தீர்ப்பாக மாறிடும். அதுக்கடுத்தது, வாசஸ்தலம் பாழாக கடவுது அப்படின்னா என்ன அர்த்தம், அப்படின்னா அவன் என்ன பதவியை எதிர்பார்த்திருக்கிறானோ அந்த பதவி அவனுக்கு கிடைக்காமல் போவதாக. அதுக்கப்புறம் அவனுடைய சபைக்கு வர்ற ஜனங்கள் வேற சபைக்கு போவார்களாக. இவன் பாஸ்டர்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தது, நான் பெரியாளன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தது, அந்த பட்டமும் பதவியும் போகும், அந்த கூடியிருந்த ஜன கேட்ட ஜனங்கள் அவர்களும் சபையை விட்டு மாறி மாறி ஓடி போவார்களாக. அதுக்கப்புறம் யாருக்காவது தேவனுடைய நியாயத்திற்கு வந்துடும் சபையில் அதை பிடிச்சிக்குவாங்க, என்ன பண்ணுவாங்க, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால தான், சபைக்கு வராதனால தான், இங்கே ஜெபம் பண்ணாதனால தான், காணிக்க கொடுக்காதனால தான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆளை வச்சு பேசி பேசி பார்த்தீங்கன்னா நிறைய ஆதாயத்தை சம்பாதிச்சிருவாங்க. யாரையாவது தேவன் வந்து தண்டிக்கக்கூடாது, ஆனால் தண்டனை பெற்று அவன் ரசிக்கப்பட்டு மனம் திரும்பி அவன் நல்லா ஆளாக மாறிடுவான். ஆனால் இந்த மற்றவங்க சொல்கிற பேச்சு இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அவர் நாலு நாளாக சபைக்கு வரல, இது இப்படியாச்சு இப்படியாச்சு அப்படியாச்சு அப்படின்னு சொல்லி சொல்லி தேவனுடைய நாமத்தை வந்து ரொம்ப ரொம்ப அந்த மனுஷனை வந்து தாழ்த்துறது. இப்படி பண்ணும்போது அவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு கடந்து வருகிறது. அதுக்கப்புறம் அப்படின்னா இவர்கள் மனுஷனால் வருகிற மகிமையை எதிர்பார்த்து அந்த காரியங்களை செஞ்சதுனால, ஆமாம், தேவனுடைய காரியத்தை வச்சு மனுஷர்கிட்ட மகிமையை தேடி மனுஷர்கிட்ட இருந்த மதிப்பை தேடினபடினால இவர்களுக்கு அக்கிரமத்தின் மேல் அக்கிரமம் இவர்களுக்கு வரக்கடவுது. பத்தாவதுக்கு தேவனுடைய நீதிக்கு வரவே கூடாது. அப்போ இன்றைக்கு இப்போ இவர்கள் செய்கிற காரியம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய நீதி அல்ல, இது மனுஷனுடைய நீதி தான். மனுஷனுக்கு முன்பாக மகிமையை தேடி அவர்கிட்ட இருந்த காரியங்களை எதிர்பார்த்து அவங்க பின்னால் போயினா என்ன அர்த்தம்? அப்போ தேவனுடைய வார்த்தை அதுக்காக கொடுக்கப்படலை. தேவனை மகிமைப்படுத்துவதற்காகவும் தேவனுடைய நீதியை நிறைவேற்றுக்குமாக தான் தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்குது. இன்றைக்கி ஒரு மனுஷன் அதை எடுத்துக்கிட்டு தனக்கு புகழை தேடுவதற்காகவும் தனக்கு ஆசீர்வாதங்களை தேடுவதற்காகவுமாக புறப்படும் போது அங்கே தேவனுடைய நியாய தீர்ப்பு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கிறவங்க ஜீவ புஸ்தகத்தில் பேர் கிடையாது. ஏன்னா அவங்களுடைய பேர் எங்கெங்க இருக்குன்னா வால் போஸ்டில் இருக்கும், வீட்டுக்கு முன்னால் இருக்கும், அப்புறம் என்ன எல்லாருடைய கையில் இருக்கிற பேரும் புகழும் அவங்க புகழாக பேசிக்குவாங்க. பத்தாவதுக்கு மாத பத்திரிகையில் இருக்கும் இந்த மாதிரி புஸ்தகங்களை அடித்து அடித்து அவங்க பேரை அதில் போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்களே ஒழிய அவங்களுடைய பெயர் வந்து ஜீவ புஸ்தகத்தில் இருக்காது. அவர்கள் நீதிமான்களாகவும் அறியப்பட மாட்டார்கள். அப்போ இன்றைக்கு தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய வரிசைக்கு முன்னேறலைன்னு சொன்னால் இந்த மாதிரி காரியங்கள் அகப்பட்டு ஒவ்வொரு நாளும் தங்களுடைய வாழ்க்கையிலே தாங்களும் இடறி விழுந்து மற்றவர்களையும் இடரவளை செய்து கொண்டு இருக்கிறார்கள். மல்கியா 3:15-18 மல்கியா 3:15-18
இப்போதும் அகங்காரியே பாக்கியவான்கள் என்கிறோம், தீமை செய்கிறவர்கள் விடப்படுகிறார்கள், அவர்கள் தேவனை பற்றி பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்கள் என்று சொல்கிறீர்கள். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவருடன் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார், கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் வந்து அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது.
போதும், இப்பொழுதும் அகங்காரிகள் பாக்கியவான்கள் என்கிறோம், தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள், தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்கள். இந்த அகங்காரிகள்னு யாருன்னு கேட்டீங்கன்னா அகங்காரிகள் யாருன்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய ஊழிய அழைப்பை பெற்று அந்த அளவுக்கு மீறி மிஞ்சி செயல்படுகிறவர்கள், அல்லது தேவனுடைய வார்த்தையை பெற்று என்ன வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணுகிறவர்கள். உதாரணமாக தேவனுடைய வார்த்தை இருக்குது, அது தேவனுடைய காரியத்துக்கு வேண்டி தான் பயன்படுத்துகிறோம், அதை எடுத்து ஒரு மனுஷன் தன்னுடைய ஆதாயத்துக்கு பயன்படுத்துகிறாவே இவன் அகங்காரி தான். ஏன்னா இவன் தன்னுடைய ஆதாயத்தை தானே அவன் பார்க்குறான். அப்போ இந்த மாதிரி காரியங்களை செய்கிறவர்கள் என்ன பண்ணுறாங்க, தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள். அவன் என்ன தீமை செஞ்சாலும் சரி அவனை யாரும் கண்டுபிடிக்கிறதில்லை, மேலும் மேலும் வளர்ந்துட்டு போகிறான். அப்புறம் அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்கள். எந்த சோதனை வர்றதில்ல கஷ்டம் வர்றதில்ல பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் மேலே போயிட்டே இருக்கிறான். தேவனுடைய வார்த்தையை தான் பேசுகிறான், விசுவாசத்தில் தான் நிலைத்திருக்கிறான், எல்லாம் செய்கிறான், மாய்மாலம் பண்ணி 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 நாளுக்கு நாள் அப்படியே வளர்ச்சி ரொம்ப அதிகமாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தருக்கு பயப்படணும், கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்திக்கணும், அப்பதான் வந்து அந்த ஞாபக புஸ்தகத்துல பேர் எழுதப்படும். இவங்க அந்த நாளுக்கு நாள் மேல போறவங்க, தேவனுடைய வார்த்தைகளை பரிசு செய்கிறவர்கள், இப்படி எல்லாருமே பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து சிந்திக்க மாட்டாங்க. அவங்க இப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க, அங்க ஊழி எப்படி இருக்குது, இதையத்தான் பார்த்து 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 கேட்டுதான் போவாங்களே ஊழிய, ஒரு நாளும் தேவனுக்கு பயப்பட மாட்டார்கள், தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க மாட்டார்கள். ஏன்னா வாசிச்சாதானே தியானிக்கிறதுக்கு. நான் 2 வருஷம் அன்னைக்கு படித்தேன் பைபிள் ஸ்கூல், அதோட படித்து முடிச்சாச்சு, அதுக்கப்புறம் படிக்கிறேன் அவசியம் இல்லையே. ஒரு ஆள் சொல்கிறாரு, எவ்வளோ நேரம் உட்காந்து பைபிளை படிக்கிறது, தூக்கம் தான் வருது அப்படிங்கிறாங்க. இப்போ இப்படி உண்மையாய் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களும் உண்மையாய் தேவனுடைய தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கிறவர்களும் என்ன பேசிக்குவாங்கன்னா, நம்ம தேவனுடைய வார்த்தைகளை தியானிச்சா நம்முடைய பெயர் வந்து ஞாபக புஸ்தகம் ஒன்று இருக்கு, அதில் ஆண்டவர் எழுதுவார். அப்போ இங்கே தேவனுடைய வார்த்தைகளை ஞாபகப்படுத்துகிறவர்கள் சிந்திக்கிறவர்களுடைய பெயர் தான் அங்கே எழுதப்படும். உடைய தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறவர்கள் அல்லது தன்னுடைய இருதயத்திலிருந்து காரியங்களை எடுத்து சொல்லுகிறவர்கள் அல்லது உலகப்பிரமாணமான காரியங்களை கலந்து பேசுகிறவருடைய பெயர் வந்து அங்கே ஜீவ புஸ்தகத்தில் இருக்காது அல்லது ஞாபக புஸ்தகத்தில் இருக்காது. அதுக்கப்புறம் வாசிப்போம், ஊழியம் செய்யலையா செய்யலையாங்கிறத ஆண்டவர் அவனுடைய கிரியைகளை வச்சு காட்டி கொடுப்பார். ஊழியக்காரனுக்கு எதிர்ப்பு இருக்குது அப்படின்னா நல்லா ஊழியம் செய்கிறானா இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். ஊழியக்காரன் ஊழியம் செய்யும்போது நிறைய புறஜாதி எதிர்ப்புக்கு வர்றாங்க, பிஜேபிக்காரங்க பிரச்சனை பண்ணுறாங்க, கட்சிக்காரங்க பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆள் ஊழியம் செய்கிற ஊழியம் நல்ல ஊழியமா கெட்ட ஊழியமா? கெட்ட ஊழியம். ஆண்டவர் தான் அவங்கள ஏறி விட்டுருக்காரு. ஏன்னா பேசுற பேச்சு அப்படி இருக்குது, பேசுற பேச்சு ஊர் வம்ப விலைக்கு வாங்குற பேச்சா இருக்குது. ஏன்னா தேவனுடைய வார்த்தையை சிந்திச்சிருந்தாருன்னா அந்த மாதிரி பேசுவாரா? இல்ல, சும்மா ரோட்ல போறவன் சண்டைக்கு வந்துருவானா? கிடையாது. எங்க போனாலும் சரி இவர் பேசுறதா நியாயம் பேசுறது, மற்றவங்களை தாக்கி பேசுறது, மற்றவங்களை குத்தி பேசுறது, புறஜாதிகளை ரொம்ப குத்தி பேசுறது, அவங்க வணங்குறது இல்லை கல்லும் மண்ணும் வணங்கிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் துன்மா இருக்கார், புறஜாதிகளை பார்த்து அவங்க எல்லாம் துன்மா இருக்கார், அவங்க எல்லாம் நரகத்துக்கு போவாங்க, நம்ம தான் எல்லாரும் பரலோகத்துக்கு போகணும், சொர்க்கத்துக்கு போகணும், நம்மளுக்கு எல்லாத்துக்கும் பாஸ்போர்ட் ரெடி ஆயிடுச்சு, நம்ம தான் போகிறோம். இப்படி வந்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தா பிரச்சனை மேல பிரச்சனை வராம என்ன பண்ணுவோம்? இப்படியாக நீதிமான் ஊழியம் செஞ்சானா அது அவனுடைய வெளிச்சம் எல்லாருக்கும் பிரகாசிக்கும், பிரச்சனை எதுவுமே இருக்காது. ஏன்னா தேவையான வார்த்தையை மட்டும்தான் பேசணும், தேவையில்லாத பேசக்கூடாது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆலோசனைகள் நம்ம கொடுக்கணும், எல்லாத்துக்கும் எல்லா ஆலோசனையும் கொடுத்தா அது எல்லாத்துக்கும் பயன்பெறாது. அப்போ சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கணும், வாலிப பசங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கணும், முதிர்ந்தவங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கணும், அப்புறம் ஒவ்வொரு காரியங்களை தவறும் போது அதற்கேற்ற ஆலோசனையை கொடுக்கணும். இன்னைக்கு என்னன்னா எல்லாத்துக்கும் ஒரே ஆலோசனை, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், இந்த வருஷம் வாக்கு தத்தம் இது தான், அதை வச்சுட்டு எல்லாரும் பொழைச்சி போங்க. ஆமாம், பழகி பெருங்க, எல்லாத்தையும் திருடுறவன் திருடியும் ஏமாத்துறவன் ஏமாத்தியும் இப்படி பழகி பெருங்க, அதான் இந்த வருஷம் வாக்கு தத்தம். கொளுத்த கன்றுகளை போல் வளர்வீர்கள். ஆமா, இப்படி வந்து கொடுத்தாச்சுன்னா எப்படி இருக்கா? சோத்திரம். அப்ப உண்மையா ஊழியம் செய்யறவங்களுக்கு ஊழியம் செய்யாதவங்களுக்கு உண்டான வித்தியாசத்தை பாக்குறது எப்படின்னா அவங்களுடைய நற்கரிகளை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். ஏசாயா 65 அதிகாரம் 12-14 வரை வாசிப்போம். ஏசாயா 65 12-14 வரை.
உங்களை நான் பட்டயத்துக்கு எண்ணிக் கொடுப்பேன், நீங்கள் அனைவரும் கொலை செய்யப்பட உணிவீர்கள். நான் கூப்பிட்டும் நீங்கள் மறு உத்தரவு கொடுக்கவில்லை, நான் பேசியும் நீங்கள் கேட்கவில்லை. என் பார்வைக்கு பொல்லாப்பட்டது செய்து என் பெரியவளாக தெரிந்து கொண்டீர்கள்.
ஆ, போதும் போதும். உங்களை நான் பட்டயத்திற்கு எண்ணிக் கொடுப்பேன், நீங்கள் அனைவரும் கொலை செய்யப்பட குனிவீர்கள். நான் கூப்பிட்டும் நீங்கள் மறு உத்தரவு கொடுக்கவில்லை, நான் பேசியும் கேட்கவில்லை. என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து எனக்கு பிரியமில்லாத தெரிந்து கொண்டீர்கள். அப்படின்னா ஆண்டவர் பேசுறாரு, கை நீட்டி கூப்பிடுறாரு, கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லை. அப்ப தேவனுடைய வார்த்தையை கேட்காமையும் தேவன் கடிந்து கொள்ளும் போது ஏற்றுக்கொள்ளாமையும் இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, பட்டயத்துக்கு எண்ணி கொடுப்பேன். அப்படின்னா கேள்விக்கு மேலே கேள்வியை பார்த்தவங்க கேட்பாங்க. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நம்ம வெளியே போகும்போது ரோட்டில் போகிற வரவனாலும் கேள்வி கேட்போம். பட்டயம்னா மற்றவர்களை கேள்வி கேட்பது. அப்புறம் கொலை செய்யப்பட குனிவீர்கள் அப்படின்னா எல்லாரும் அந்த தேவனுடைய வார்த்தையை கேட்காம தேவனுடைய கடித்து கொள்ளதில் ஏற்றுக்கொள்ளாமல் போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லா ஜனங்களும் அந்த மனுஷனை நிந்திப்பாங்க. அது சாதாரண மனுஷனாக இருக்கட்டும், கூலியில் செய்கிறவங்களாக இருக்கட்டும். இப்படிப்பட்ட காரியங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. பொல்லாப்பின் மேலே பொல்லாப்பு வரும். காரணம் என்னன்னா தேவனுடைய காரியம் என்னன்னு உணராமல் தங்களுடைய மனம் போன போக்கில் தேவனுடைய வார்த்தை எடுத்து பயன்படுத்தும் போது இவ்வளவு பிரச்சனை வரும். அதுக்கு அடுத்தது வாசிப்போம். அதே
தான் சொல்லுகிறார், இதோ ஊழியக்காரர்கள் புசிப்பார்கள், நீங்களோ பசியா இருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர்கள் குடிப்பார்கள், நீங்களோ தாகமா இருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர்கள் ஊழியக்காரர்கள் சந்தோஷப்படுவார்கள், நீங்களோ வெட்கப்படுவீர்கள்.
அதுக்கப்புறம்
இதோ என் ஊழியக்காரன் மன மகிழ்ச்சியால் கம்பீரிப்பார்கள், நீங்களோ மனதோவினால் அல்லது ஆவின் உதவினாலே
என்ன அதை போடனா, தேவனுடைய ஊழியக்காரங்களா நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா மன மகிழ்ச்சியா இருக்கிறானாமா? அதுக்கப்புறம் தேவனுக்கு ஊழியம் செய்யாதவன் எப்படி இருக்கிறான்? ஆமா, அலறான், வேதனையில துடிக்கிறான், சாப்பாடும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இது வந்து ஆவிக்குரிய நிலைமையில இது எழுதப்பட்டிருக்குது. இன்னைக்கு எழுத்தின்படி இருக்கிற நிலைமையில பாத்தீங்கன்னா நேர் ஆப்போசிட்டா இருக்குது. யார் இன்னைக்கு சந்தோஷமா நல்ல மன மகிழ்ச்சினால கம்பீரமா
இருக்காங்கன்னா,
ஆமா, ஊழியக்காரங்க நீங்க சொல்றாங்க நாங்க மன மகிழ்ச்சியா இருக்கிறோம், நாங்க வெளிநாட்டுக்கு போறோம், ஊழியம் இப்படி வருது, ஆசீர்வாதமா இருக்குது, இப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஆனா உள்ளத்துல நோவுனால அலறான், பாவம், மன நோவுனால அலறான், இங்க எப்படி பண்ணிட்டான், அங்க அப்படி பண்ணிட்டான், இங்க இப்படி பண்ணிட்டான். என்னைக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு வருதோ, இல்லை என்னைக்கு நாம போற பிள்ளைங்க அப்படியே கடலுக்குள்ள இறங்குதோ தெரியலையே, மன நோவுல வேதனைப்பட்டு கிடக்கிறான். ஆனா இங்க எழுத்தின்படி கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா மனசளவுல இன்னைக்கு செத்தாலும் நானு பரலோகத்துக்கு போவேன், எப்பவுமே சமாதான சந்தோஷம், தேவனுடைய வார்த்தை அனுதினமும் சந்தோஷத்தை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து நல்லா கம்பீரமாக இருப்பாங்க. முகத்தை பார்த்தாவே தெரியும், மனநோவில் அலறவும் முகத்தை பார்த்தா அது தெரியும். எவ்வளோ பவுடர் போட்டு மேக்கப் பண்ணி சென்ட் அடித்தாலும் அது காட்டி கொடுத்துரு. அப்போது இங்கே தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கிறதுலையும் சிந்திக்கிறதுலையும் இருக்கிறவங்களுக்கு பூமிக்குரிய காரியங்களில் கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலும் இருதயத்தில் சமாதான சந்தோஷம் இருக்கும், அவருடைய சுற்றமும் சூழும் நல்லா இருக்கும். ஊழியமும் ஊழியத்தில் வந்து பெரிய ஒரு தொந்தரவெல்லாம் ஒன்றும் இருக்காது. ஆனால் வெளிநாட்டுக்கு போய் நிறைய சபைகளை வச்சு நிறைய ஆத்மாக்களை வச்சுட்டு இருக்கிறாங்க. ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா ஆத்மாக்கள் நிறையா இருந்தால் அதில் கொஞ்சம் குள்ள நிறைய இருக்கு. ஆடு நிறையா வந்து சேர்ந்துருச்சுன்னா என்னாகும், ஓனாயி வந்துடும். அந்த ஓனா எப்படி வரும், அது அது எப்படி வரும், ஆட்டுத்தோலை போத்திட்டு அது வரும். அப்போ ஓனாய் வரும்போது ஆட்டுத்தோலை போத்திட்டு வர ஓனாயை கண்டுபிடிக்க தெரியாத மெய்ப்பன் அவன் மெய்ப்பன் கிடையாது. ஆமாம், கண்டுபிடிக்க தெரியணுமே. அப்போ கூட்டம் நிறையாச்சுன்னா அதுவும் சேர்ந்து வருமே. இன்றைக்கு வந்து இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய சபை வளருது, இப்படி இப்படி ஆய ஆய என்ன பிரச்சனைன்னு சொல்லி தெரியாமல் ஊரை விட்டு ஓடினா நல்லா இருக்குன்னு நிறைய பேர் வெளிநாட்டில் போய் உட்காந்துக்கிறான் கொஞ்ச நாளைக்கு. தீருமா பிரச்சனை? தீராது. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக பாவம் செய்யும்போது அவர்கள் எந்த நாட்டில் போய் இருந்தாலும் சரி, பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் சரி, அங்கேயும் தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்து தொடரும். அதுக்கடுத்து வெளிப்படுத்தல் 3 19 22 வரை வாசிப்போம்.
நான் நேசிக்கிறவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிரிச்சுக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மலர்ந்திருந்து இதோ வாசல்களில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவார். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவரும் என்னுடன் சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆவியாளர் சபைக்குழு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்றார்.
போதும். இங்க பாத்தீங்கன்னா இதோ நான் வாசப்படையில நின்று கதவை
தட்டுகிறேன்,
அவனோட போஜனம் பண்ணுவேன். இது யார் கதவை திறக்கிறது அப்படின்னா, ஒருவனுடைய இருதய வாசப்படி அறிய நின்று கதவை தட்டுகிறேன். கதவு யார் திறக்கிறது? அதுக்கு முன்னால் இருக்கிற வசனம் இருக்கு, யார் கதவை
திறப்பான்?
ஆ, யார் கதவை திறப்பா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு இருதய கதவை திறக்கிறது யாரு
சொல்லுங்க?
இல்லை இல்லை, ஒவ்வொரு வார்த்தையா நீங்க சொல்லிட்டு வரீங்க. முழுவதும் படிச்சு என்ன சிந்திக்கிறதுக்கு தெரியல. இல்ல, ஒவ்வொரு வார்த்தையா சொல்லிட்டு வாங்க, லைனா சொல்லிட்டு வாங்க, அப்பதான் கரெக்டா போயிடும். இன்னும் அந்த அளவுக்கு கதவை யாரும் திறக்கல அப்படிங்கறதா தெரியுது இதுல இருந்து. பொருள் இல்லையே, பொருள் இல்லையே. சத்தத்தை கேட்டால் எத்தனை ரசிக்கப்பட்டு 10 20 ஆச்சு சத்தம், கதவு தட்டி தட்டி கதவு தான் உடைய போகுது, திறக்கிற மாதிரி இவர் காணா. யார் கதவை திறக்கிறது பார்ப்போமே. கதவு யாராவது திறந்துருந்தீங்கன்னா இதுக்கு கரெக்டான பதில் வரும். யார்
வேணும் சொல்ல,
நின்றுட்டு தான் தட்டிட்டு தான் இருக்கிற மொழியே உன்னை திறக்கிற மாதிரி காணுமே. கேட்டாச்சு, கதவு திறக்கலையே. யார் சின்ன பிள்ளை யாரும் சொல்லிக்கல, யார் சொல்றீங்க பாப்பா?
எங்கள போறவன் தான் தரப்போம்.
ஆஹா, அதுவும் கிடையாது.
சரிங்களா சொல்லுங்க.
யார் உத வாங்கியிருக்காங்களோ, யார் தேவனுடைய நியாய தீர்ப்பு பெற்று எப்பா நம்மளுக்கு போதும் இன்னும் வந்து ஆண்டவர்கிட்ட அடி வாங்கினோம்னா உதை வாங்கின நம்ம மிஞ்ச மாட்டோம். இருக்கிறது இல்லை, கொஞ்ச நாள் 5 நாளா 10 நாளா தெரியாது. அடி வர்றதுக்கு முன்னால தரது இல்லாட்ட பிரச்சனை அடிதான். இப்போ என்ன நாயத்திற்கு வந்துகிட்டு தான் இருக்குது. அதிகமா பேசுறது, கோவப்படுறது, எரிச்சலு, அது எல்லாமே நியாய தீர்ப்பு தான். நியாய தீர்ப்புன்னு எப்படி நினைச்சிட்டு இருக்கிறேன், குச்சி எடுத்து வந்து எல்லாம் அடிப்பாங்களா? கிடையாது. கோபம், எரிச்சல், காலையில நாட்டு மிருகமா இருக்கிறது, மாலையில காட்டு மிருகமா மாறிடுது, காலையில வீட்டு மிருகமா இருக்கிறது, சாயங்காலத்துக்குள்ள காட்டு மிருகமா மாறிடுது, அதான் நியாய தீர்ப்பு. அப்ப யார் கதவை திறக்கிறாங்கன்னா, தேவனுடைய கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொண்டு யாருக்கு நியாய தீர்ப்பு வந்து அதை தேவன் தான் நியாய தீர்ப்பு செஞ்சிருக்காருன்னு மனம் திரும்புகிறவர்கள் மட்டும்தான் இருதய கதவை திறக்க முடியும். இருதய கதவை திறஞ்சாச்சுன்னா உடனே என்ன, உடனே ஆகாரம், போஜனம், விருந்து. தேவனுடைய வார்த்தை இருதயத்துக்கு சமீபமாக இருக்கும்போது அங்கே என்ன நடக்குதுன்னா, தேவனுடைய வசனங்களை ஆண்டவர் கொடுக்கிறார், மறைக்கப்பட்ட காரியங்களை தேவன் உணர்த்துகிறார். சிந்திச்சு தியானிக்கும் போது அந்த வார்த்தையினுடைய பொருள்கள் நம்மளுக்கு புரிகிறது. அப்போ அதனால சந்தோஷம் வருகிறது. அப்போ அது ஒரு விருந்தாக மாறி மாறி தேவனுடைய ஆசீர்வாதங்களை ஒரு மனுஷன் பெற்று அனுபவிக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் அவனோடும் அவன் என்னோடும் போஜனம் பண்ணுவான். அப்ப முதல் யார் விருந்து கொடுக்கிறாரு? ஆண்டவர் கொடுத்துட்றாரு. அப்புறம் இந்த விருந்து நல்லா சாப்பிட்டு ஒரு 5 வருஷம் சாப்பிட்டாருன்னு வச்சுக்கோங்க, தினந்தோறும் விருந்து தான் சாப்பிட்டாச்சு, நல்ல ருசியெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, இவ்வளோ சாப்பிட்டிய அப்படின்னு சொல்லும்போது அந்த ருசியெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த மனுஷன் சாப்பிட்ட மனுஷன் திருப்பி அவருக்கு அந்த விருந்து கொடுத்தவருக்கு ஏதாவது பரிசு கொடுக்கலாம்ல? ஆமாம், எப்படி
கொடுப்பான்?
அப்படி இல்லை, எந்த அளவுக்கு சாப்பிட்டு ருசியை உணர்ந்திருக்கானோ அதே மாதிரி இதில் ருசி கொஞ்சம் அதிகமாக இருந்தது, இது சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி பொருட்களை எடுத்து திருப்பி அவருக்கு கொடுக்கணும். எப்படி கொடுக்கறது? ஆண்டவர் நம்மளுக்கு விருந்து கொடுக்கறதுனா வசன விருந்து கொடுத்துட்டார், கல்யாண விருந்து கொடுத்தாச்சு. நம்ம எப்படி ஆண்டவருக்கு விருந்து கொடுக்கறது? இல்லை, அதுதான் வந்து ஆண்டவர் கொடுக்கற விருந்து தான் நம்ம படிச்சு தியானிச்சிட்டான்.
நம்ம திருப்தி ஆனது மற்றவங்களுக்கு சொல்லும் போதே அது அவருக்கு கொடுக்கறது சமாளம்.
அதான் அதனுடைய பொருள் என்ன சொல்லுங்க பாப்போம். நான் அவனோடும் அவன் என்னோட போஜனம் பண்ணுவான். அப்படின்னா தேவனுடைய சித்தம் தனக்கு எந்த அளவுக்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறதோ அதை அறிந்து அந்த சித்தத்தை நிறைவேற்றுவது, அதுதான் நாம் வந்து தேவனுக்கு கொடுக்குற விருந்து. இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது சொல்கிறாரு, நீங்கள் அறியாத ஒரு போஜனம் உண்டு, அது என்ன போஜனம்? என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையில் முதல்ல வந்து நாம் புசிக்கணும், அது புசிக்கிறதுக்கு முன்னால் இருதய கதவை திறக்கணும். யார் இருதய கதவை திறப்பானா? தேவனுடைய சமூகத்திலேருந்து அடி உதவி வாங்கி தப்பி பொழைச்சி உயிரோடு இருக்கிறவன் தான் திறப்பான். மற்றவன் எப்படி திறப்பான்னு கேட்டிங்கன்னா திறக்கவே மாட்டான். அவனுடைய இருதய கதவை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கோட்டை தாழ்பால்களை போல் இருக்கும். இருதய கதவை திறக்காமல் பூட்டி வச்சாச்சுன்னா அந்த பூட்டுறது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா கோட்டை தாழ்பாலை போல் இருதய கதவை பூட்டி வச்சுருப்பாங்க. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, யாரை நேசிக்கிறாரோ அவர்களை சிட்சித்து அவர்களுக்கு அப்புறம் இருதய கதவை நீயே துற, நான் திறந்தனா நல்லா இருக்காது, நீயே துறன்னு சொல்லி அடி மேலே அடி போட்டு அவனை இருதயத்தை கதவை திறக்க வைக்கிறாரு. அப்போ தேவனுடைய சமூகத்தில் நியாய தீர்ப்பை பெற்றுக்கொண்டவர்கள் தான் அந்த பெற்றுக்கொண்டதை உணர்ந்து மனம் திரும்பும்போது தான் தேவன் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அதனால் இன்னைக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் திரும்பவும் அவருக்கு விருந்து கொடுக்கும்போது அவருடைய சித்தம் நிறைவேற்றும் போது பிதாவுக்கேற்ற விருந்தாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கு முதல்ல நாம் இருதய கதவை திறந்தாவே நம்ம அழைக்கப்பட்டவர்களிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய லிஸ்ட்டுக்கு வந்துட்டான். அழைக்கப்பட்டவன் யாருமே இருதய கதவை திறக்க மாட்டான். அழைச்சது ஆண்டவர் நித்திய ஜீவனுக்கு வேண்டி அழைச்சாரு. ஆனால் இவன் என்ன நினச்சிக்கிறான், பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு தான் ஆண்டவர் அழைச்சாருன்ட்டு நினச்சி இடறி போயிடறான். அப்போ தேவனுடைய பல்லவ ஆசீர்வாதத்திற்கு வேண்டி என்னை அழைத்திருக்கிறார்னு சொல்லி யார் உணர்ந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் தான் இருதய கதவை திறப்பாங்க. இருதய கதவை திறந்து விருந்து கொடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் அவனை சிங்காசனத்துலேயும் உட்கார வைக்கிறார். இவங்க தான் அந்த மூன்றாவது குரூப், உண்மையுள்ளவர்கள். இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை விதைக்க வச்சு 30, 60, 100 பழம் கொடுக்கறது யாருன்னா இருதய கதவை திறந்தவங்க. இவங்க என்னன்னா பிதாவுடைய சிங்காசனத்தில் உட்காந்துக்குவாங்க. அப்படின்னா 144,000 வரிசையில் வர ஜனங்களாக இருப்பார்கள். மத்தே 20:16 மத்தே 20:16
ஆமாம்,
ரசிக்கப்பட்டு 30, 40 இருக்கான். ஆனால் அவன் முந்தினோர் பிந்தினோராக மாறிடுவான். கடைசி நேரத்தில் ரசிக்கப்பட்டு வருவான், அவன் பார்த்தீங்கன்னா முந்தினோராக மாறிடுவான். இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது ஆண்டவர் சொன்னது என்னன்னா, பரிசேயர் சதுசேயர் வேதபாரகரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு முன்னாலே ஆயக்காரரும் பாவிகளும் பரலோகத்தில் இருப்பார்கள். அப்போது எவ்வளவுதான் காரியம் இருந்து வந்து இப்படி போய் வந்தாலும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நம்முடைய இருதயத்தை திறக்காமல் இருந்தால் கடைசி நேரத்தில் வந்து ரட்சிக்கப்பட்ட வர்ற ஜனங்கள் தங்களுடைய இருதய கதவை திறந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று பரலோகத்தில் முந்தின வரிசையில் வந்து இருப்பாங்க. அதனால் இன்றைக்கு நம்ம வந்து இவங்க பரலோகத்துக்கு போவாங்க, இவங்க நீதிமா, இவன் இப்படி இல்லை அப்படி இல்லை, நம்ம நியாயந்திருக்க முடியாது. கடைசி நேரத்தில் ஒரு சமயம் ரட்சிக்கப்படலாம், அல்லது கடைசியாக மனம் திரும்பி வர்றவங்க ரட்சிக்கப்படலாம், அல்லது கடைசி வரைக்கும் பாவத்திலேயே நிலைநிற்கு இருக்கிறவங்க கடைசி நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்துக்கு போகிறவர்கள் உண்டு. அதனால் நான் ரட்சிக்கப்பட்டு 30 வருஷம் ஆச்சு, 40 வருஷம் ஆச்சு, எங்கள் அப்பா பாஸ்டர், எங்கள் அம்மா ஊழியம் செய்கிறாங்க, எங்கள் சொந்தக்காரங்களாம் பெரிய பெரிய ஊழியம் செய்கிறாங்க, நாங்கள் ஊழியக்காரனுடைய பரம்பரைன்னு சொல்லி உட்காந்துருந்தா ஒன்றும் நடக்காது. அதனால் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சில. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஆண்டவர் எங்களை அழைச்சார் அழைச்சார் அழைச்சாருன்ட்டு, அழைப்பிலேயே உட்காந்துருக்காங்களே ஒழிய முன்னேற மாட்டேங்கிறாங்க. மற்ற 22:14 போதும், லூக்கா 14:24. அழைக்கப்பட்ட ஒருவனுமே கல்யாணம் வந்து சாப்பிட மாட்டேங்கிறான். என்ன அழைக்கப்பட்டவன்லாம் என்ன சொல்லிட்டானா, எல்லா பல காரணங்களை சொல்லி போட்டு ஓடி போயிட்டான். விருந்து ரெடியா இருக்கு, அப்ப விருந்து சாப்பிட்றது யாரு? கரெக்டு. அவங்க எப்படி வர்றாங்க? இன்றைக்கு அழைக்கப்பட்ட ஒருவனாயிலும் தேவனுடைய வசனத்தினுடைய பொருளை அறிந்து கொள்வதில்லை. மொண்டி முடவன் குருடன் அப்படின்னு சொன்னா, மொண்டினா கொஞ்சம் தெரியும், கொஞ்சம் தேவனுடைய வார்த்தையில எனக்கு தெரியாது, நற்கிரியில் செய்யறதுக்கு தெரியாது. குருடனா தேவனுடைய தரிசனம் மட்டும் தெரியாது, ஆனால் நல்லா கிரியை செய்யறதுக்கு எனக்கு மனசு இருக்குது அப்படிங்கிறது தான் குருடன். அப்புறம் வேலி அருகே உக்காண்டிருக்கிறவன்னா வேலை எதுவுமே இல்லாம படிச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு சொல்லி தெரியாம முடிச்சுட்டு இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிற ஆட்களை போய் எப்போ படித்ததெல்லாம் உனக்கு பயன்படும், நீ வாங்க பைபிளில் இப்படி ஒரு காரியம் இருக்குது, இதை இப்படி வச்சு இப்படி புரிஞ்சாச்சுன்னா, நீ படித்ததெல்லாம் இதுக்கு யூஸ் பண்ணினா நீ வந்து நல்ல நிலைமைக்கு வரலாம், உனக்கு பரலோகமும் கிடைக்கும், இந்த பூமியிலையும் உனக்கு ஆசீர்வாதம் வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு படித்து வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு இந்த தேவனுடைய வார்த்தைகளை சிந்திக்கிறது தியானிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சுன்னா அவன் என்ன மாறிவான், பெரிய ஆளாக மாறிவான். இப்படி பின்னால் வந்தாலும் அவர்கள் முந்தின வரிசையிலே தேவனுடைய ராஜ்யத்தில் காணப்படுகிறார்கள். அப்போ இன்றைக்கு விசுவாசத்திற்கென்று அழைக்கப்பட்டவர்கள் ஒருவனும் தேவனுடைய வார்த்தைகளை தங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு சிந்திக்கிறதில்லை தியானிக்கிறதில்லை, ஆகையால் இவர்கள் இடறி விழுகிறார்கள். முண்டி முடவன், இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரியும், ஆனால் கொஞ்சம் மட்டும் தெரியாது. முடவன் மாதிரி வச்சுக்கலாமே, ஆண்டோடைய காரியம் தெரியுது அப்படி இருக்குது, இப்படி நடந்து நடந்து பார்க்குறேன், வலிக்கு வலிக்கு கொடுக்குறேன். குருடன் சொல்கிறவன் என்னென்னா எல்லாம் தெரிஞ்சிருக்கு, நற்கிரியை செய்கிறதுக்கு மனசு இருக்குது, பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் தரிசனம் மட்டும் தெரியாமல் போச்சு. அப்போது தரிசனத்தை மட்டும் நம்ம கொஞ்சம் சொல்லி கொடுத்தாச்சுன்னா, அல்லது வாசித்து அவங்களையவே தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ளும்படியாக கொஞ்சம் விலக்கி புரிய வச்சாச்சுன்னா அவங்களுக்கு தரிசனம் கிடச்சிடும். இப்படியாக தேவனுடைய காரியங்களில் நான் வந்து குறைவுள்ளவன், எனக்கு இந்த குறை இருக்குது அப்படின்னு யார் யார் உணர்ந்து கொண்டு தேவனுடைய சமூகத்து முன்பாக வருகிறார்களோ அந்த குறையை மட்டும் சரி பண்ணியாச்சுன்னா அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே தேவனுடைய விருந்தை புசிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். இந்த சாக்கு போக்கு சொன்னவனெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 5 ஏர்மாடு, 5 விதமான ஊழியம் இருக்குது. நான் ஒரு வயலை கொண்டேன், இப்போ தான் புதுசாக ஊழிய ஆரம்பிச்சிருக்கிறேன், இந்த ஊழியத்தை விட அந்த ஊழியம் எனக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது, அதனால் நான் அங்கே போகணும். அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி தேவனுடைய வார்த்தைகள் விருந்தாக இருக்கிறது, இன்றைக்கி வாங்க இதை சாப்பிடுங்க, இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லும்போது, இன்றைக்கி நான் வெளியில் பல இடங்களுக்கு போகும்போது பல ஊழியக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு இதை விட முக்கியமான வேற ஒரு ஊழியம் இருக்குது அப்படின்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்லி ஓடி போயிடுறாங்க. ஆனால் யார் வந்து தங்களுடைய குறைகளை உணர்ந்து எங்களுக்கு இந்த காரியத்தில் குறை இருக்குது, இந்த காரியத்தில் குறை இருக்குதுன்னு சொல்லி உணர்ந்து யார் தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு தேவனுடைய விருந்து இருதயத்திலே பரிமாறப்படுகிறது. அதனால் இன்றைக்கு அழைக்கப்பட்டவங்களை பார்த்து நாம் வீணாக விடறி போகாதபடி நாம் என்ன பண்ணணும், நாம் தேவனுடைய தண்டனை நம்மளுக்கு கிடச்சிருந்ததுன்னா நம்ம மனம் திரும்பணும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் குறை இருந்ததுன்னா அது என்ன குறைங்கிறத பார்த்து அதிலிருந்து மனம் திரும்பணும். அதுக்கப்புறம் நம்முடைய இருதயத்தில் பிடிவாதம் பிடிக்காமல் இருதய கதவை திறந்து தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து சிந்தித்து அதுக்கு கீழ்ப்படியறதுக்கு நம்முடைய மனசு பக்குவப்படணும். அப்படி இருந்தால் நாம் தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானிக்கிறதுனால நம்முடைய சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், இந்த பூமியிலையும் ஆசீர்வாதம் கிடைக்கும், பரலோகத்திலையும் நமக்காக ஆசீர்வாதம் காத்திருக்குது. அதனால் நம்ம அழைக்கப்பட்டவர்கள் இடறி போகாதபடி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக நாம் மாறும்படி ஒவ்வொரு நாளும் நாம் பிரயாசப்பட்டு நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறி செல்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.